ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கிம். அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார். தலைப்பு சூத்திரம் 8 அதிகாரம் 2. வழங்குபவர் திரு கோமதி நாயகம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அடுத்த பாடல் 274வது பாடல். இம்மையே ஈரெட்டு ஆண்டு எய்தி எழிலாரும் ஏந்திலையார் முக்தி என்றும் இருஞ்சொர்க்க முத்தி அம்மையே என்றும் முத்தி 5 கந்தம் அறக்கெடுகை என்றும் அட்டகுணம் முத்தி என்றும் மேமையே பாடானம் போல்கை முத்தி என்றும் விவேக முத்தி என்றும் தன் மெய்வடிவாம் சிவத்தை செம்மையே பெருகை முத்தி என்றும் செப்புவர்கள் சிவனடியை சேரும் முத்தி செப்புவது இங்கு யாமே. எல்லா சமயங்களும் பல்வேறு சமயத்தவர்களும் அவர்களுக்குரிய வெவ்வேறு முத்தியை கூறுகிறார்கள். ஆனால் நாம் இங்கு சொல்லக்கூடிய முத்தி சைவ சித்தாந்த முக்தி என்று கூறுகிறார். அது என்னென்ன முக்தி எல்லாம்? இம்மையே ஈரட்டாண்டேதி எழிலாரும் ஏந்திலையார் முக்தி. உலகாதியரை பொறுத்த மட்டில் 5 பெறக்கூடிய இன்பந்தான் முடிந்த முடிவு. இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதே வந்து அனுபவிக்கத்தான். ரொம்ப ரொம்ப கொலோக்கியலாக சொன்னோம் அப்படின்னா என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் பிறந்திருக்கிறோம். அதை நம்ம வீணாக்கிடக்கூடாது. இந்த பிறவியை இந்த இளமையெல்லாம் வீணாக்கிடக்கூடாது என்று உலகாயுதம் இருக்கிறது வர்க்கம். உலகாயுதனுடைய முக்தி உடல் சார்ந்தது, உலகம் சார்ந்தது. அப்போ அவன் வந்து இந்த உலகத்தை தாண்டி வரமாட்டான். பிருத்திவி தத்துவத்தை தாண்டி அவனுக்கு வேறு சிந்தனை கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீகேஜிலையும் கீழே இருக்கா, ஸ்கூலுக்குள்ளேயே வரல, ப்ரீகேஜியில் ரொம்ப தொடக்கத்தில் இருக்காப்ப ரொம்ப ரொம்ப தோக்கப்பள்ளியில் இருக்கிறது உலகாயுதனுடைய நிலை. ஆனால் அவருக்கு முக்தி தானும் பிருத்திவி தத்துவம் தான். அது அவர்களுடைய கொள்கை. இப்போ புறப்புறச்சமைகள் பலருடைய கொள்கை அந்த நிலையில் தான் இருக்கும். அடுத்து புறச்சமைகளாக மீமாம்சகிரமதிலே அவர்கள் சொல்கிறாங்க, இருஞ்சொர்க்க முக்தி, சொர்க்கத்து யாகங்கள் செய்து பல புண்ணியங்களை ஈட்டி சொர்க்கத்தை அடைந்து அங்கு பேரின்பம் அனுபவிப்பது தான் முக்தி. அதை பேரின்பம் என்று அவர்கள் நினைத்துக்கொள்கிறார்கள். நம்ம முன்னமே சிந்தித்தோம், அது வந்து இந்திரசாலம் போல, பெய்தேர் போல, கனா போல ஒரு நொடியில் மறைந்து போய்விடும். யாரு சுந்தரமால் அயன் வாழ் மாலயனாதி வாழ்வே கனவு போல முடிந்து போயிடும் அப்படிங்கிறார். அது வந்து அவனுக்கு அது துரியலாமாதான் நிலையான இன்பம் நினைக்கிறாங்க. இப்போ மீமாம்சகர் போன்றவர்களுக்கும் அவர்களும் இந்த உலகம்னா பிருத்திவி தத்துவம் சார்ந்தது, அது அதிலே தான் இருக்கிறாங்க. அடுத்து சௌந்தராந்தீகர் முதலாய சமைத்தவர்கள் வந்து 5 கந்தமர கடுகை முக்தி, அதாவது உருவம் ஞானம் வேதனை குறி வாசனை, இந்த 5 அனுபவங்களையும் ஆன்மா விட்டு விலகி விட்டது என்றால், அது கெட்டு விட்டது என்றால் இந்த ஆன்மா முக்தி அடைந்துவிடும். அதாவது புத்தி தத்துவத்துக்கிட்ட எப்போ அந்த நம்ம புத்தி தத்துவத்தில் தான் இந்த இந்த நிலையெல்லாம் இல்லாமல் இருக்கும். அப்போ அவங்க அந்த நிலை வரை வர்றாங்க. இந்த உருவம் தூலபூதம் 5 இன்னும் மற்ற தத்துவங்கள்லாம் கடந்து அறிவு வேதனைனா அனுபவம் குறி அந்த கரணங்கள் வாசனை இது எல்லாம் தாண்டி வருது அப்படின்னா அதிகபட்சம் புத்தி தத்துவம் வர வர்றாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு 23 தத்துவம் வர தான் வர்றாங்க. அதை தாண்டி அவங்க வரதில்லை, இன்னும் அவங்க பிரகிருதி மாயக்குள்ளே தான் இருக்கிறாங்க. இப்போ அவங்க சொல்லக்கூடியது இந்த ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு நிலை தான். ஆனால் கொஞ்சம் முன்னேற்றம் உலகாயுதர்களை விட மீமாம்சகரை விட கொஞ்சம் அவங்களோட சிந்தனை கொஞ்சம் படிநிலையில் உயர்வாக இருக்கும். அஞ்சா 5th ஸ்டாண்டர்டும் அவங்க வந்திருக்காங்க. அடுத்தது ஆறுகதர் என்ற சமயத்தவர்கள் வந்து அட்டகுண முக்தி, விட வேண்டிய கெட்ட குணங்கள் அட்டகுண ஒரு 8 குணங்கள், அதை விடணும். பெற வேண்டிய நல்ல குணங்கள் ஒரு 8 குணங்கள், இந்த குணங்களை விட்டு அந்த குணங்களை பெறுவது தான் முக்தி என்று அவர்கள் அனைத்து மயங்குகிறார்கள். இப்போ அவர்களுடைய முக்தி நிலை குணத்தத்துவம் வர வர்றாங்க. இதுவும் பிரகிருதி மாயோட தான் இருக்கு. குணத்தத்துவத்தை தாண்டி அவர்களால் பயணிக்க முடிவதில்லை. அடுத்தது பாடானம் போல்கை முக்தி. இது வந்து வைஷேடிகர் முதலிய சமயத்தைச் சேர்ந்தவர்கள் நினைப்பார்கள். அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், இந்த கருவிகளிலிருந்து விலகி இருப்பதே ஆன்மாவுக்கு முக்தியை கொடுத்து விடும். இது நம்ம இது அவருடைய அறியாமை. கேவல நிலையிலே ஆன்மா வந்து கருவி இல்லாமல் தான் இருந்தது. அப்போவே அந்த ஆன்மாவுக்கு வந்து முழு அறியாமையில் தான் இருந்தது. கருவியை விட்டு விலகிருச்சு அப்படின்னா இன்னும் அறியாமைக்கு போயிடும். இந்த உடம்பு கொடுக்கப்பட்டதே அறியாமையில் முழுமையாக இருந்த ஆன்மாவுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உடல் கொடுக்கப்பட்டது. இருட்டில் இருந்த ஆன்மாவுக்கு ஒரு சிறு விளக்கு விளக்குலி போலது இந்த உடம்பு. இந்த தத்துவங்கள்லாம் இந்த தத்துவமே இல்லை அப்படின்னா முழுமையான இருள் தான். இப்போ இந்த தத்துவத்தை விட்டு ஆன்மா விலகிருச்சு அப்படின்னா மீண்டும் அறியாமைக்குள்ளே தான் போகும். அதனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தத்துவத்தை விட்டு ஆன்மா விலகி முக்தி அடைகிறது வேற நிலை. நம்ம சொல்கிற சுத்த நிலையில் எல்லா தத்துவத்தையும் விலகிறோம். அப்போ அந்த ஆன்மாவுக்கு பக்குவம் வந்துடும். அது பக்குவம் வந்த பிறகு தத்துவம் விலகிறது. இவங்க வந்து இயல்பாகவே தத்துவத்தை விட்டு விலகிறது முக்தின்னு நினைக்கிறாங்க. இப்போ அது நம்ம அது அவர்களுடைய முக்தி தானும் புத்தி தத்துவம் வரதான் இருக்குது. அடுத்து விவேக முக்தி. சாங்கியர் போன்ற மதத்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரகிருதி மாயா போனத்துள்ள தத்துவங்களையும் புருடனையும் பகுத்து உணரக்கூடிய அந்த நிலைதான் முக்தி. எப்போ இந்த உடல் நான் என்று நினைக்கிறாயோ அப்பவே நீ முக்தி அடைந்து விடுகிறாய் என்றவர்கள் கூறுகிறார்கள். இப்போ அவங்க வந்து பிரகிருதி மாய தாண்டி அஸ்தமாய தத்துவத்தில் புருட தத்துவம் வர வந்திருக்காங்க, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முன்னேறியிருக்காங்க. சாங்கியில் வந்து ஒரு எட்டாவது எயித் ஸ்டாண்டர்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். கடைசி அகச்சமயத்தவர்கள், அவர்கள் சிவசமவாதிகள் நம்ம சொல்லுவோம், அவங்க நினைக்கிறாங்க சுவாமியினுடைய திருவுருவத்தை பெறுவதே சிவசாரூபமே முக்தி. இப்போ நமக்கும் மூன்று கண்கள் என் தோள்கள் வந்துருச்சு, மகேஸ்வரனுடைய உருவத்தை நம்மளும் பெற்றுட்டோம், நீலகண்ட உருவத்தை நம்மளும் பெற்றுட்டோம் அப்படின்னா அதுதான் முடிந்த முடிவு, அதுதான் முக்தி என்பது அகச்சமயத்தார்களுடைய ஒரு கொள்கை. அதை நம்ம ஏற்றுக்கிறோம். இது எத்தனையும் தாண்டி கடைசியில் நம்ம சொல்லக்கூடிய சித்தாந்த முக்தி என்பது இந்த உயிர் தன்னை மறந்து பசு பசு ஞானங்களை விட்டு விலகி பதிஞானத்தாலே சிவபெரும்பொருளை உணர்ந்து அனைத்து தத்துவங்களிலிருந்தும் விலகி இறுதியாக இறைவன் திருவடி அடையக்கூடிய சாய்ச்சிய முக்தியே சைவ சித்தாந்தம் கூறக்கூடிய முக்தி என்று இந்த பாடல்கள். இத்தனை சமயங்கள் இவ்வளவு முக்தியை சொல்றாங்க. இப்போ நாம சொல்லக்கூடிய முக்தி சைவ சித்தாந்தம் கூறக்கூடிய 36 தத்துவத்துக்கும் அப்பாற்பட்ட முக்தி. இது இதுகாலம் உலகாயுதன்லேருந்து சிவசமவாதிகளாக ஆட்சமைத்தர் வர அவங்களுடைய சொன்ன முக்திகள் எல்லாம் பிரத்திய தத்துவத்திலேருந்து மகேஸ்வர தத்துவம் வர வந்துட்டாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க அந்தந்த நிலையில் நிற்கிறாங்க, ஒரு படிநிலையில் நிற்கிறாங்க. ஆனால் நம்ம சிந்திக்கக்கூடிய சைவ சித்தாந்த முக்தி என்பது 36 தத்துவத்துக்கும் அப்பாற்பட்ட சாட்சிய முக்தி. அடுத்த பாடலில் வேத சிவாகமங்கள் தான் முக்தி நெறியை அளிக்க வல்லன என்று நெருங்கிறார் இந்த பாடலிலே. ஓது சமயங்கள் பொருள் உணரும் நூல்கள் ஒன்றோடு ஒன்று ஒவ்வாமல் உள பலவும் இவற்றுள் யாது சமயம் பொருள் நூல் யாது இங்கு எண்ணின் இது ஆகும் அது அல்லது எனும் பிணக்கதியின்றி நீதியினால் இவையெல்லாம் ஓரிடத்தை காண நின்றது யாதொரு சமயம் அது சமயம் பொருள் நூல் ஆதலினால் இவையெல்லாம் அருமறை ஆகமத்தை அடங்கிடும் இவை இரண்டும் அரணடிக்கீழ் அடங்கும். இப்போ இவ்வளவு சமயங்களை பார்த்தோம், 7 வகையான சமயங்கள் அவர்கள் கூட முக்தியை பார்த்தோம். அவங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தரில் உடன்பாடு இல்லை. உலகாயதர் கூறுவதை மீமாம்சகர் ஏற்றுக்கொள்வதில்லை, மீமாம்சைகள் கூறுவதை ஆறுகதர் ஏற்றுக்கொள்வதில்லை, ஆறுகதர் கூறுவதை வைசேடிகர சாங்கியர் இவங்களுக்குள்ள யாருமே ஏற்றுக்கொள்வதில்லை. இப்போ இவங்க சொல்றதை எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு சொல்லக்கூடிய ஒரு சமயம் இருக்கிறதா? இருக்கிறது. அந்த சமயம்தான் உண்மையான சமயம். ஏன்னா பொதுவாகவே யாரையும் எங்கேயும் நம்ம சாய்ஸில் விட முடியாது. எந்த ஒரு தத்துவம் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அரவணைத்து செல்கிறதோ, இப்போ பாரத தேசம் மட்டும் நம்ம நினைக்க முடியாது இல்லையா. இப்போ தமிழ் இந்த தமிழ் தமிழ்னு பேசக்கூடிய சில போலி புரட்சியாளர்கள் இன்னைக்கு நம்ம சமயத்துக்குள்ளேயே வந்துட்டாங்க. தமிழ் மொழியை வச்சு அரசியல் பண்ணக்கூடியவங்க தமிழ் தமிழ் மொழியில் உள்ளவங்க தான் சைவர்கள், தமிழில் பண்ணாதான் வழிபாடு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப இன்னும் குறுகி போயிடுச்சு. சைவ சமயத்தினுடைய தத்துவம் பொறுத்த மட்டும் ஒட்டுமொத்த உலகம் நிற்பனவும் சரிப்பனவும் எல்லாத்தையும் சேர்த்துது, யாரையுமே விட்டதில்லை. பறந்து பாரத கண்டம் மட்டும் இல்லாமல் பறந்து விருந்த ஆசியா கண்டமாக இருக்கட்டும், ஐரோப்பா, அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஒட்டுமொத்த உலகம், அந்த உலகத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம், இனி பேரண்டங்கள் எல்லாத்தையும் இணைத்து வைத்து ஒரே குடும்பமாக பார்க்கக்கூடியது சைவ சமயம். இப்படி ஒரு கண்ணோட்டம் இந்த உலகத்தில் எந்த சமயத்துக்கு கிடையாது. அப்போ இதை உணரணும் அப்படின்னா அப்போ எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கணும், எவ்வளவு பெரிய யாத்திரை செய்திருக்கணும். அப்போ மற்றவங்கெல்லாம் எவ்வளவு குறுகிய சிந்தனையோடு இருக்காங்க, ஒரு குறுகிய சிந்தனையோடு, என் நாடு, என் மக்கள், என்னோட சமயம், அவ்வளோதான். நாம் அப்படி இல்லை. எங்கேயோ ஆப்பிரிக்காவில் ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு முறையிலே எங்கேயோ ஒருத்தன் பிறந்தாலும் அவனுக்கும் வழிவகை செய்திருக்கிறது நம்ம சமயம். நம்ம சமயத்தினுடைய தத்துவத்தின் அடிப்படையில் தான் அவரும் இந்த உலகத்தில் ஜனனமாகிறார் என்பதுதான் நம்முடைய கருத்து. அதனால் திருஞான சம்பந்த பெருமான் வையகமும் துயர் தீர்கவே எங்கு மரண நாமே சொல்க, வையகமும் துயர் தீர்கவே. வையகம்னா என்ன? ஒட்டுமொத்த உலகம், அந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுடைய துயரும் தீரணும் என்று கூறுகிறார். அப்போ அதுதான் உண்மையான சமயம் இருக்கணும். அதான் சொல்றார், நீதினால் இவை எல்லாம் ஒரு இடத்தை காண பிணக்கின்றி எந்த சமயத்தோடும் பிணக்க வேறுபடாம அவ அந்த எல்லா சமயத்தையும் கொள்கை உள்ளடக்கிய சமயம் எந்த சமயம், அதுதான் உண்மையான சமயம். உலாயுதன் சொல்றானா, ஆமா நாங்க சொல்லும் 36 தத்துவத்துல நீ முதல் தத்துவத்துல இருக்க. ஆறுகதர் சொல்றாங்க, அப்ப நீ இப்போ நாங்க சொல்லக்கூடிய 24 ஆன்ம தத்துவத்துல நீ புத்தி தத்துவம் வர வந்திருக்கிற. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலை, ஒவ்வொரு படிநிலையில இருக்கிறான். இது ஒரு ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி. ப்ரீ கேஜி கிளாஸ்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வர புறப்புற சமயத்துலேருந்து அகச்சமயம் வர. இப்போ சைவ சமயம் சரியகிரிய யோகாங்கிறது கல்லூரி படிப்பு மாதிரி. சரியகிரிய யோகம் வந்து கல்லூரி படிப்பு, ஞானம் வந்து டாக்டரேட் பிஹெச்டி. பிஹெச்டி படிச்சுங்க, அதுக்கு மேலே படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது ஞானத்தை கொடுக்கும். அப்போ இது எல்லாமே சொல்லக்கூடிய சமயம் ஒரு சமயம் இருக்குன்னா, அப்போ அந்த சமயத்தினுடைய நூல் தான் உண்மையான நூல். இது எல்லாத்தையும் சொல்ற சமயம் எது? சைவ சமயம். சைவ சமயத்தினுடைய நூல் எது? வேதம் சிவாகமம் அருமறை ஆகமத்தேங்கிறார். அடங்கிடும் இவை இரண்டும் அறநடிக்கீழ் அடங்கும். அந்த வேத சிவாகமம் சிவபெருமானுடைய திருவடி கீழ் அடங்கிவிடும் என்று கூறுகிறார். அடுத்த பாடல்ல அருமறை ஆகமம் முதல் நூல் அனைத்தும் உரைக்கையினான் அளப்பரிதாம் அப்பொருளை அரணருளால் அணுக்கள் தருவர்கள் பின் தனித்தனியே தாம் அறிந்த அளவில் தர்க்கமடு உத்தரங்களினால் சமயம் சாதித்து மிருதி புராணம் கலைகள் மற்றும் எல்லாம் மெய்நூலின் வழிபுடைய அங்கம் வேதாங்கம் சுருதி சிவாகமம் ஒளி சொல்லுவது ஒன்றில்லை சொல்லுவா தமக்கு அறையோ சொல்லணாதே. இப்போ நூல்களை வந்து நம்ம வந்து முதல் நூல், வழிநூல், சார்பு நூல், பூர்வபக்ஷ நூல் என்று நான்கு வகையாக பிரிக்கிறோம். இப்போ நம்ம சமயத்தினுடைய முதல் நூல் தான் எல்லாத்துக்கும் முதல் நூல். வேத சிவாகமங்கள் தான் முதல் நூல். நம்ம சைவ சமயத்தினுடைய முதல் நூல்கள் வேதமும் சிவாகமும். அந்த முதல் நூலிலே இருந்து வரக்கூடிய மிருதி புராணம் கலை இவை எல்லாமே எதிர் வழிநூல். அந்த வேதங்கள் சொல்லப்பட்ட கருத்துக்கள் அப்படியே பின்பற்றியே செய்யப்பட்ட நூல்கள் இவையெல்லாம் வழிநூல். அடுத்து புடையாக இருக்கக்கூடிய சார்பாக இருக்கக்கூடிய நூல்கள் வேதாங்கம் ஆகமாங்கம் முதலிய நூல்கள் எல்லாம் அதனுடைய சார்பு நூல். இது போக மீதி இருக்கக்கூடிய மற்ற எந்த சமய நூல்களாக இருக்கட்டும், என்னென்ன நூலாக இருக்கட்டும், மனுஸ்மிருதியாக இருக்கட்டும், வேறு எந்த நூல்களாக இருக்கட்டும், அதெல்லாம் பூர்வபக்ஷ நூல்கள் என்று நம்ம சொல்லுவோம். முன்னமே வேதங்களில் சொல்லப்பட்டது, பூர்வம்னா முன்னமே உள்ளது, ஒன்றுமே சொல்லப்பட்ட ஒரு பொருளினுடைய ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு அதை விரிவாக எடுத்து பேசுவது. இப்போ இந்த சமயங்கள்லாம் எப்படி சொல்ல எப்படி உருவாகிறது என்றால், தாமறிந்த அளவில் தர்க்கமோடும் தரங்களினால் சமயம் சாதித்து தர்க்கம் உத்தரம் இல்லையா, அந்த அளவைகளை கொண்டும் கேள்விகளை கொண்டும் வேதத்தினுடைய பொருளை அறிய முற்பட்டு இதுதான் அதுக்குரிய பொருள் என்று நிச்சயித்து அவர்களுடைய தத்துவங்களை கொண்டு பசுஞானத்தாலும் பாசஞானத்தாலும் நிச்சயிக்க முற்பட்டு அவருடைய பக்குவத்துக்கு தகுந்த அளவில் ஒரு நிலையை அடைகிறாங்க, அதுதான் ஒரு சமயம். அப்படி உருவானதுதான் அறுவகை சமயங்கள் எல்லாமே. அறுவகை இப்போ வந்து இப்போ நான் உங்களுக்கு ஒரு பத்து பக்கம் இருக்கக்கூடிய ஒரு கதையை தரேன். அந்த கதையினுடைய முதல் ரெண்டு பக்கத்தையும் எடுத்துட்டு கடைசி ரெண்டு பக்கத்தையும் எடுத்துட்டு நடுவில் உள்ள சில பகுதியும் மட்டும் தரேன், தொடக்கமும் இல்லை இறுதியும் இல்லை. அப்போ அதை படிக்கிறவன் என்ன செய்வாங்க, தொடக்கத்தையும் இறுதியும் எப்படி இருக்குன்னா கற்பனை பண்ணிப்பான். அவனுடைய அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி அவனுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி கற்பனை செய்து கொள்வான், ஒரு முடிவுக்கு வருவான், இப்படித்தான் இருக்கும் தொடக்கம், இப்படித்தான் இருக்க முடியும், அதுபோல இதுதான் சமயம், இதுதான் உயிர், இதுதான் இறைவன், இதுதான் கணினு ஒரு தர்க்கத்தின் வாயிலாக அவர்கள் நிறைவு அவர்கள் இதுதான் முடிந்த முடிவு நினைத்துக்கொண்டு ஒரு சமயத்தை உருவாக்கி வந்த நூல்கள் தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா நூல்களும். இப்போ இப்போ இருக்கக்கூடிய சமயங்களையும் யாரையுமே சைவ சித்தாந்தத்தை பொறுத்த மட்டும் என்றைக்குமே வந்து நம்ம யாரையுமே வேறுபடுத்தி பார்க்க மாட்டோம். கடவுளே இல்லைன்னு சொல்கிறவனே நம்ம விட்டு கொடுக்கறதுல என்ன அப்புறம் மற்றவங்கள கடவுள் உண்டுன்னு சொல்கிறவங்க நம்ம என்ன சொல்லுவோம், எதுக்கு தான் செய்வோம். அவங்கவுங்களும் அந்தந்த படிநிலையில வைத்து இந்த பிரிவில் அப்படி இருக்கிறான், இன்னும் கொஞ்ச காலம் போனால் அடுத்த பிரிவில் அடுத்த தத்துவம். இப்போ சிலருக்கு காலையில் இருந்துச்சு குளிக்காமல் தான் சாப்பிடணுன்னு இருக்கும், ஒரு முறையான ஆச்சாரங்கள் எல்லாம் பின்பற்றிருக்கான தகுதி அந்த வல்லமே இருக்காது. அப்போ அதை அனுமதிக்கக்கூடிய தத்துவங்கள் எது, சமயங்கள் எது, அந்த சமயத்துல அவன் பிறப்பான். அதில் ஒரு 100 பிறவி 200 பிறவி பிறந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து பக்குவப்பட்டு அதுக்கப்புறம் அடுத்த நிலையாடு, அது போல தான். கடைசியாக சொல்லும் பொழுது சிவாகமொழியே சொல்லுவது ஒன்றில்லை சொல்லுவாத மக்கரையோ சொல்லணாததே. சிவாகமங்கள்ல இல்லாத சிவாகமம்னா வேத சிவாகமம், வேத சிவாகமங்களிலே இல்லாத ஒரு பொருளை இந்த உலகத்துல வேற யாரும் எங்கேயுமே சொல்ல முடியாது. எந்த தத்துவமா எடுத்துக்குங்க, எந்த சமயமா எடுத்துக்குங்க, அவங்க சொல்ற சமயத்துடைய கருத்து நம்ம வேதத்துல இருக்கும், ஆகமங்கள்ல இருக்கும், சொர்க்க நரகமா இருக்கலாம், இன்னும் அவங்களுடைய சமயத்தில் உள்ள என்னென்னலாமோ காரணங்களா இருக்கலாம், உலகத்தை படைக்கிறது எல்லாத்துக்குமே ஆணி வேறாக மூலாதாரம் இருப்பது வேதசிவாங்க. இதுல இல்லாத ஒரு பொருள் அங்க வர முடியாது, எங்கேயுமே இந்த உலகத்துல வழக்கிலே இருக்க முடியாது. ஏன்னா இது சாமியோட உலகம், அவர் படைத்த உலகம், அவர் அருளை செய்த நூல்கள், அதுலேருந்து மருவி போனதான் மொத்தம் எல்லாருமே. அதுக்கு இறைவனுடைய உடன்பாட்டின் வாயிலாக தான் அது எல்லாம் அவ்வளவு சமயங்களும் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த உயிருடைய பக்குவத்துக்காக, பக்குவத்தை பொருட்டு சாமியை கருணையோடு இத்தனை சமயங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். அதனால சிவாக வேத சிவாங்கள் இல்லாத ஒரு கருத்தை எந்த சமயமும் சொல்லிட முடியாது. அவர் கடவுளே இல்லைன்னு சொல்றவங்களை எப்படி ஏத்துக்கிறதுன்னு சொல்லலாம். அவனுக்கு வேத கடவுளே இல்லைன்னு அவன் ஏத்துக்கிட்டாலும் நாலு தத்துவ உலகத்தை ஒத்துக்கிறானே, உடம்ப ஒத்துக்கிறானே. அதை பத்திய குறிப்புகள்லாம் வேத சிவாங்கள் இருக்கு இல்லையா, அது மாதிரி தான். அடுத்த பாடல் இது வேத சிவாமத்தினுடைய சிறப்பு. இன்னும் சிறப்பு இன்னும் இன்னொரு பாடலை சிறப்பாக சொல்கிறாங்க. வேத நூல் சைவ நூல் என்று இரண்டே நூல்கள், வேறு உரைக்கும் நூல் இவற்றின் விரிந்த நூல்கள். ஆதி நூல் அநாதி அமலந்தரு நூல் இரண்டும் ஆரண நூல், பொது சைவம் அருஞ்சிறப்பு நூலாம். நீதினால் உலகிற்கும் சத்தினிபாதற்கும் நிகழ்த்தியது நீள்மறையின் ஒளிபொருள் வேதாந்த தீதில் பொருள் கொண்டு உரைக்கும் நூல் சைவம் பிற நூல் திகள் பூர்வம் சிவாகமங்கள் சித்தாந்தமாகும். இந்த உலகத்துல ரெண்டே ரெண்டு நூல், முன்னமே சொன்னது போல வேத நூல் சைவ நூல் என்று இரண்டே நூல்கள். இந்த ரெண்டு நூல் தான் முதல் வந்த ஏகாரம் பாருங்க, இரண்டே நூல்கள். அதுக்கு அந்த ஏகாரம் இரண்டேன்னு சொல்லிட்டா அதுக்கு மேல வேற நூல் இல்லை, அதுக்கு மேல எதுவுமே கிடையாது, அதோட முடிந்தது. வேறு உரைக்கும் நூல் இவற்றின் விரிந்த நூல்கள், அதுலேருந்து விரிந்து வந்த நூல்கள் தான் மற்ற நூல்கள் எல்லாமே. அது முதல் இறைவன் அருளை செய்த முதல் நூல் ஆதி நூல் என்று சொல்லி அதை தது அமலனாகிய அனாதியா இருக்கக்கூடிய அமலன், ஆதி அந்த மற்ற இயல்பாகவே பாசங்களில் நீங்கி இறைவன் அருளை செய்த நூல், அந்த நூல் வேதமும் சிவாகவும். அது வேதம் வந்து பொதுவாகவும் ஆகமம் வந்து சிறப்பாகவும் சொல்லப்பட்டது. நீதியினால் உலகிற்கும் உலக போகிகளுக்காக வேதமும், சத்தினிபாதர்களுக்காக முக்தி நெறியை வேண்டுபோருக்காக சிவாகவும் அருள் செய்தார். அதனாலதான் இப்ப பார்த்தீங்கன்னா கடவுளே இல்லைன்னு சொல்ற மீமாம்சகர் வேதத்தை ஏத்துப்பாங்க, அப்புறம் கர்மகாண்டத்தை ஏத்துப்பாங்க, யாகத்தை இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட யாகம் எல்லாம் ஏத்துப்பாங்க. இன்னும் உயிருங்கிற ஒரு பொருளே இல்லை, எல்லாமே பிரம்மன் சொல்லக்கூடிய ஏகாண்மவாதிகளும் வேதத்தை ஏத்துப்பாங்க. அகச்சமயத்தவரையும் ஏத்துப்பாங்க, அகப்புறச்சமயத்தவரையும் ஏத்துப்பாங்க, நாமளும் ஏத்துப்போம். இல்லை, அந்த வேதத்துக்கு பொருள் காண்றதுல தான் வேறுபாடு. நம்மளுடைய கொள்கை வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே, அவங்க வேற ஏதோ பொருள்னு பற்றியிருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ இவங்க எல்லாருக்காகவும் அருள் செய்யப்பட்டது வேதம். இப்போ அன்னம் பிரம்மம்னு சொல்லும் வேதம், பஞ்சபூதத்தை பிரம்மன்னு சொல்லும், மற்ற தேவர்கள் இந்திரனை பிரம்மன்னு சொல்லும், பிரம்மா பிரம்மன்னு சொல்லி எல்லாரையும் போற்றும். கடைசியில் பசுபதினு இறைவனைத்தான் சொல்லும். பசுபதி இது பசுவுக்கு பதி, பதியார் உயிர்களாகிய எல்லா ஆன்மாக்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தான். அதிலே முடிந்து விட்டது. அது முடிந்த முடிவா இன்னும் உபநிஷத்துலலாம் ரொம்ப தெளிவாக கூறப்பட்டிருக்கு. அது அதை புரியக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் தோகமும் பலருக்கு இல்லை, அவ்வளோதான். அதனால திருஞான சம்பந்த பெருமான் புராணத்தில் ஆசிரியர் தேவி சேக்கலா பெருமான் எழுச்சிவார், வேத நெறி தழைத்து ஓங்க மிகுசைவ துறை விளங்க. வேத நெறி என்பது ஒரு ஆறு போன்றது, அந்த ஆறிலே சென்றால் அது நமக்கு காட்டக்கூடிய படித்துறைகள் பல. உயிர்கள் அந்தந்த உயிர்கள் அந்தந்த உயிருடைய பக்குவத்துக்கு தகுந்த அளவில் ஒவ்வொரு படித்து ஒவ்வொரு துறையிலே சென்று சேரும். அதனுடைய முடிவின் கடைசி துறை வந்து சைவத்துறை. மிருதி நூல் என்பது ஒரு துறை, அதற்கப்புறம் ஆச்சிரமத்துறைகள், இது மாதிரி எத்தனையோ படித்துறைகள் இருக்கலாம். கடைசியாக அடையக்கூடிய முடிந்து முடிவாக இருக்கக்கூடிய படித்துறை தான் சைவம். இப்போ சைவம் சிறக்கணும் அப்படின்னா வேத நெறி தலை தோங்கி இருக்கணும். அதனால திருஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய அந்த வேத நெறி தலை தோங்க அவருடைய அவதார நோக்கமே வேத நெறி தலை தோங்க மிகு சைவத்துறை விளங்க. வேதம் தான் சைவ சமயத்துடைய அடிப்படை. வேதம் கற்றார் ஒருத்தர் வேதத்தை கற்றார் அப்படின்னா அதனுடைய பயன் சைவத்துக்கு வந்தாகணும். அதாவது வேத பயனாம் சைவம்னு சொல்லுவார் பெரிய புராணத்தில். வேத பயனாம் செய்வம், இவ்வளவு அற்புதமான வாசகம் தான். வேத பயனாம் செய்வம், வேதத்தை கற்றதுடைய பயன் சிவாகமத்துக்கு வந்தாகும். அதுக்கெல்லாம் புண்ணியம் இருந்தாதான் முடியும். அதனால சத்தினிபாதர்களுக்காக அருளி செய்யப்பட்டதுதான் சிவாகமங்கள். சிவாகமங்கள்ல சரியை கிரிய யோக ஞானபாதம் என்று நான்கு வகை பாதங்கள் இருக்கிறது. அதுல சரியா பாதம் என்பது சிவலிங்கத்தினுடைய இலக்கணம், மாகேஸ்வர முத்தங்களுடைய சிறப்பு, இதையெல்லாம் விரிவாக சொல்லக்கூடிய பாதம் சரியா பாதம். கிரியாபாதம் என்பது சிவபூஜை, சிவாலயத்தினுடைய நித்திய நைமித்திய காமிக வழிபாடுகளுடைய விதிகளை எல்லாம் விதித்து விரிவாக கூறுவது கிரியாபாதம். யோகபாதம் வந்து ஆறு ஆதாரங்கள், அட்டாங்க யோகம் முதலிய யோக சித்திகளை எல்லாம் விரிவாக சொல்லுவது யோகபாதம். ஞானபாதம் முப்பொருள் உண்மையை பேசுவது, பதி பசு பாசம் 36 தத்துவங்கள், சிவபிரமருடைய சொரூப இலக்கணம் எல்லாத்தையும் விரிவாக சொல்லுவது ஞானபாதம். அப்போ அடியார்லாகி நீங்கள் எல்லாரும் சிவஞான சித்தியார் இன்றைக்கி குருவர்களின் துணை கொண்டு பயின்று கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, எல்லாரும் சிவாகமத்தினுடைய ஞானபாதத்தை பயின்று கொண்டு இருக்கின்றீர்கள். சரியே கிரியே யோகம் முடித்தவங்களுக்கு தான் ஞானபாதம். சுவாமி எவ்வளோ உயரத்தை தூக்கி கரண்டியோட வச்சுருக்காரு பாரு. இப்போ ஞானபாதத்தை படிச்சுட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாரும். இப்போ இந்த ஆகமங்கள் வேதங்கள் வந்து நம்ம உணவு இருக்கிய ஜூர் சாம மதர்வனம் ஆகமங்கள் 28, யாருக்காவது ஞாபகம் இருக்கா 28 ஆகமங்கள்? அன்பர்கள், 28 ஆகமங்கள் யாருக்காவது பாராயணமா தெரியுமா? பெயர் மட்டும் யாராவது ஒருத்தர் நம சிவாய வாழ்க. காமிகம் யோகஜம் சிந்தியம் காரணம் அஜிதம் தீப்தம் சூக்ஷம் சகசிரம் சுமதம் நிஸ்வாசம் சுவாயம்பூம் அனலம் வீரம் ரரோம் மகுடம் விமலம் சந்திரஞானம் முகபிம்பம் புலோர்கீதம் லலிதம் சித்தாம் சித்தானம் சர்வோக்தம் பரமேஸ்வரம் கிரணம் வாதுளம். நடு இப்போ நைட்டு 12 மணிக்கு எழுப்பி கேட்டாலும் 28 ஆகமங்களை சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அன்பர்களுக்கு நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், நம்ம தலைவர் சிவபெருமான் அவர் அருளி செய்த நூல்களை நம்ம முழுமையாக பயின்று கொள்ள முடியாது. நூலினுடைய பெயரையாவது நம்ம மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நான்கு வேதம், ஆறு அங்கம், சிகை கல்பம், வியாகரணம், சந்தஸ் நிறுத்தம், ஜோதிடம், 28 ஆகமங்கள், இது வந்து சுவாமி உயிர்களினுடைய கருணை பொருட்டு கருணையோடு அருளி செய்தார். யாரும் கேட்கல அவர்கிட்ட போய். ஸோ அப்போ அதுக்கு நம்ம நன்றியுடையவனாக இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பெயரையாவது நம்ம மனதில் வச்சுக்கணும். அப்போ அந்த பெயரை நம்ம மனதில் நிறுத்தலை அப்படின்னா நாம் நன்றியற்றவர்களாக மாறிவிடுவோம், நமக்கு அது முக்கியத்துவம் இல்லை. அந்த ஆகமங்களை வந்து பறித்து கொள்ள வேண்டிய அது நம்ம அதுக்கு நம்ம அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்காதனால தான் நம்ம படிக்காமல் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது. சுவாமியினுடைய 25 மகேஸ்வர மூர்த்தங்கள் ஞாபகத்தில் இருக்கணும். எல்லாம் நம்ம படித்துக் கொள்ள முடியாது. இப்போ ஒவ்வொரு ஆகமத்துக்கும் 100,000 கிரந்தங்கள் இருக்குது, அதையெல்லாம் படிக்க முடியவே முடியாது. அப்போது அந்த காமிகம்னு அந்த ஆகமத்தை அந்த திருநாமத்தை மனதில் வச்சுருந்தாலே அது பெரும் புண்ணியம். பூந்துருத்தி பூந்துருத்தி என்பீராகி பொல்லா புலால் துருத்தி போக்கலாமே. திருப்பூந்துருத்திக்கு அப்பர் பெருமானார் அருளி செய்யதே எத்தனையோ பதியங்கள் இருக்குது. அத்தனை பதியங்களையும் ஓத முடியாட்டாலும் பூந்துருத்தி பூந்துருத்தின்னு சொன்னால் இந்த புலால் பீரும் புலாலாகி இந்த உடம்பு நம்மளை விட்டு நீங்கிறோம். ஐயாரே ஐயாரே என்பீராகி அல்லல் தீர்ந்து அவருலகம் ஆளலாமே. திருவையாருக்கு திருஞான சம்பந்தரும் அப்பர் பெருமான ஆள் நம்பிகள் பெருமான நிறைய பதிகங்கள் அருள் செய்திருக்கிறாங்க. நீ இவ்வளோ எத்தனையோ ஸ்லோகங்கள் இருக்கு, ஆனால் திருவையாறு அப்படின்னு அந்த திருநாமத்தை சொன்னால் அவ்வளோ பெரிய பேர். அதனால சில எளிமையான வழிமுறைகள் இருக்கு, நம்மால முழுமையாக பயில முடியாட்டாலும் இந்த எளிய வழிமுறைகளையாவது அன்பர்கள் பின்பற்றி கொள்ள வேண்டும். 28 ஆகமங்கள் நீங்க ஞாபகம் இது வந்து நீங்க இதை விட்டுட்டு போயிட்டு அதை படிச்சிடலாம் சாய்ஸில் விட்டுடலான்னு அன்பு கூர்ந்து விடாதீங்க. இது நம்முடைய கடமை. இங்கே பெருமைக்கு இடமே இல்லை எனக்கு 28 ஆகமத்தையும் பாராயணம் பண்ணிட்டேன்னு. இது வந்து கடமை, தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது கடமை. தெரியல அப்படின்னா அவமானம், அது ஒரு நன்றி நன்றி கொன்ற ஒரு ஒரு நிலையை போன மாதிரி ஆகிடும். அதுவும் சித்தாந்தம் படித்தவங்க சிவஞான சித்தியார் ஸ்ரீமத் மாத சிவஞான சுவாமிகள் வழியிலே நின்று சுப்பிரமணிய தேசிய பரமாசாமி சுவாமிகளுடைய ஒரே வழியாக பயிலக்கூடிய மாணவர்கள் இதை முடிச்சுட்டு போனோம் அப்படின்னா 28 ஆகமங்கள் பேர் கூட தெரியல அப்படின்னா அவமானம் அடியனுக்கு, உங்களுக்கு வகுப்படுத்த அடியனுக்கு. 28 ஆகமம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த பெருமை உண்மையில எனக்கு. அதனால அன்பர்கள் அவசியம் அந்த 28 ஆகமத்தையும் பெயரை உங்க மனதில் நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள், ரொம்ப முக்கியமானது. அடுத்த பாடல் சித்தாந்தத்தே சிவன் தன் திருக்கடைக்கன் சேர்த்து ஜனனம் ஒன்றிலே சிவன் முத்தராக வைத்து ஆண்டு மலம் கழுவி ஞானவாரி மடுத்து ஆனந்தம் பொழிந்து வரும் பிறப்பை அறுத்து முத்தாந்த பாதமலர் கீழ் வைப்பன் என்று மொழிந்திடவும் உலகரெல்லாம் முற்கராகி பித்தாந்த பெரும் பிதற்று பிதற்றி பாவப் பெருங்குழியில் வீழ்ந்திடுவர். இது என்ன பிராந்தி, இது என்ன பிராந்தி! அற்புதமான பாடல் இந்த பாடல். சித்தாந்தத்தே சிவந்தன் திருக்கடைக்கன் சேர்த்தி என்றால் அருபரத்துருவன் அவனியில் வந்து குருபரனாகி ஆண்டு கொண்டருளிய பெருமை. சிவப்புறம்பொருள் திருக்கையிலிருந்து மாடுசட்டை தாங்கி வந்து ஒரு ஆச்சாரியர் வாயிலாக நமக்கு நயன முதலாகிய தீட்சைகள் எல்லாம் அருளி செய்து இந்த ஒரு ஜனனத்திலேயே ஜீவன் முக்தராக செய்து நம்மை ஆண்டு கொண்டருளி நம்முடைய மலங்களை எல்லாம் கலைந்து ஞானவாரி மடுத்து சிவானந்த பெருங்கடலிலே நம்மை மூழ்கச் செய்து இனி வரக்கூடிய பிறப்பையும் அறுத்து முத்தாந்த பாதன முத்திக்கு அந்தமாக இருக்கக்கூடிய சாட்சிய முத்தி முத்தாந்தம் முத்தாந்த பாதமலர்க்கியில் வைப்பன் என்று மொழிந்திடவும் அப்படின்னு அந்த சிவாச்சம் சொல்கிறாங்க. நான் இப்படி சொல்கிறேன், இங்கே எடுத்த இந்த ஒரு பிறப்பில் சாமி குரு வடிவிலே வந்து நயன முதலாய தீட்சை எல்லாம் அருளி செய்து உன்னுடைய வினைகளை எல்லாம் நீக்கி மலங்களை கழுவி ஞானத்தை கொடுத்து சிவானந்த கடலை மூழ்கச் செய்து சிவபெருமானுடைய திருவடிக்கில் இருக்கக்கூடிய சிவசாட்சிய பேற்றினை வழங்குவார் என்று நான் சொல்ல, சிலர் உலகரெல்லாம் மூர்க்கராகி முட்டாள திருத்திடலாம், மூர்க்கனை திருத்த முடியுமா? மூர்க்கராகி மூர்க்கனுக்கு முட்டாளுக்குள்ள முட்டாளை வந்து கொஞ்சம் முறையான ஒரு நல்ல ஆசிரியர் அமைந்தாரன் அந்த முட்டாளை கூட திருத்தி அவன் அறிவுடையவனா மாறிடுவான். ஆனா மூர்க்கன் எப்படின்னா முயலுக்கு மூணு காலம் சொல்றவன் மூர்க்கன், குதிரைக்கு கொம்பு உண்டுன்னு சொல்றவன் மூர்க்கன். அவனை திருத்தவே முடியாது, இக்காலத்தையும் திருத்த முடியாது. முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனைன்னு மாணிக்கவாசவங்கள் சொல்வார். அந்த மூர்க்கர் எல்லாம் பித்தாந்த பெரும் பிதற்று பிதற்றி நாம முத்தியினுடைய அந்தத்தை நோக்கி பயணிக்கிறோம், அவங்க எதனுடைய அந்தத்தை நோக்கி பயணிக்கிறாங்க? பித்தினுடைய அந்தத்தை நோக்கி. மயக்கம் மையல் மானுடமாய் மயங்கும் வழி, பித்தாந்த பெரும் பிதற்று பிதற்றி பாவ பெருங்குழியில் வீழ்ந்திடுவர். பிதற்றி பாவ பெருங்குழி, அந்த மாதிரி பிதற்றவங்க எல்லாம் எங்க போய் விழுவாங்க? பாவ பெருங்குழின்னா நரகம், நரகம் நரகத்திலே வீழ்ந்திடுவர். இது என்ன பிராந்தி? மயக்கம், அருமையான தமிழ் சொல் பிராந்தி. இவருக்கு ஒரு மனப்பிராந்திம்பாங்க, பிராந்தினா மயக்கம். அந்த கடைக்கு போனவங்க திரும்ப வருவாங்களா? மயங்கி அங்கே தான் இருப்பாங்க. அதை மாதிரி இந்த உலகத்தின் மேல் பிராந்தி கொண்டவர்கள், மயக்கம் கொண்டவர்கள், உலக இன்பங்களின் மேல் தத்துவங்களின் பால் மயங்கி இருப்பவர்கள், அவங்கள தான் இது என்ன பிராந்தி என்று கூறுகிறார். அது பாவ பெருங்குழின்றார் பாருங்க, எவ்வளவு பெரிய பாவ பெருங்குழி. இப்போ சுவாமி வந்து ஆச்சாரியர் வந்து நம்மளை ஆட்கொள்ளவில்லை என்றால் இந்த உயிர்கள் வந்து கடையேறுவதற்கு வாய்ப்பே இல்லையா? இல்லை நமக்கு இன்னொரு ஒரு பெரிய செய்தி இங்கே கிடைக்கிறது. சித்தாந்த செந்நெறியே திருவடி பேச்சினை அளிக்க வல்லது, மற்ற எந்த நெறியாலும் நாம் வந்து திருவடி பேச்சினை அடைய முடியாது அப்படிங்கிறது இந்த பாடல் வலியுறுத்துகிறது. சித்தாந்த சைவ சித்தாந்த நெறியே திருவடி பேரினை அளிப்பது. அதை பின்பற்றாம மற்ற நெறியிலே செல்பவர்கள் வந்து பித்தாந்த பெரும் பிதற்றி பாவ பெருங்குழியில் வீழ்ந்துடுது என்று கூறுகிறார்.